ஓம் சிவாய நம சைவம் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் முப்பொருள். வழங்குபவர் விமலா சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிட்டம்பலம் நம பார்வதி வதையே அரஹர மகாதேவா, சித் சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் உண்ணாமுல்லை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவி தீரள் மழலை மூளவதிரும் அண்ணாமலை தொழுவார் வீணை வழுவா வண்ணம் அருமே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை எனது முக்கரணங்களால் பணிந்து போற்றி, அவம் பெருக்கும் புல்லறிவின் அமன் முதலாம் பரசமய பவம் பெருக்கும் புரைநெறிகள் பாழ்பட அவதாரம் செய்த திருஞான சம்பந்த பெருமான் கழல்களை எனது மனம் மொழி மெய்களால் வணங்கி கொண்டு, அருமையான முறையிலே ஞான நூல்தனை ஓதுதல் ஓதுவித்தல், நற்பொருளை கேட்டல் கேட்பித்தல், நன்றாய் ஈனமிலா பொருளதனை சிந்தித்தல், இவை ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூஜை என்று சித்தியாரில் சொன்னதை நடைமுறைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கும் சைவம் .org அன்பர்கள் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே நாம் செல்லலாம். தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே என்பது நமது அப்பர் சுவாமிகள் திருவாக்கு. தோத்திரம் என்பது 12 திருமுறைகளையும், சாத்திரம் என்பது 14 சாத்திர நூல்கள் சித்தாந்த நூல்களையும் நமக்கு அது சுட்டுகின்றது. திருமுறை என்ற சொல் எதனால் வந்தது என்று பார்த்தோம் என்றால், திரு என்ற சொல்லுக்கு தமிழில் பல பொருள் உண்டு. திரு என்பதற்கு சிவம் என்றும் ஒரு பொருள் உண்டு. அந்த சிவத்தை அடைகின்ற சிவ முக்தி என்று பெயர், அதற்கும் திரு என்று பெயர்தான். அப்போ உயிர்கள் அந்த சிவத்தை அடைவதற்கு முறை என்றால் நூல் என்று பொருள். அந்த எது நமக்கு காரணமாக இருக்கின்றதோ அந்த ஞான நூல்களுக்கு திருமுறை என்று பெயர். அந்த 12 திருமுறைகளிலே முதல் 3, அதாவது 1 திருமுறை, 2 திருமுறை, 3 திருமுறை, இந்த 3 நமது ஞான சம்பந்த பெருமான் அருளி செய்தது. 3 வயதிலே இறைவன் ஆணைப்படி அம்மையிடம் ஞானப்பால், அதாவது அம்பாள் தன்னுடைய முளைப்பாலை பொற்கிணத்தில் கறந்து அதிலே சிவஞானத்தை குழைத்து இவருக்கு கொடுக்க, அதை உண்ட மாத்திரத்திலேயே இவருக்கு ஞானம் கிட்டுகிறது. இது பூர்வ ஜென்ம ஞானம் என்றும் நாம் சொல்லுவோம். நடைமுறையிலே திருந்தடி மறக்குமாறு இல்லாத என்னை மையில் செய்து மண்ணில் பிறக்குமாறு செய்தாய் என்று அவரே சொல்வார். ஒரு உயர்ந்த நிலையில் இருந்த ஒரு ஆன்மாவை சமணம் பௌத்தம் என்ற புறச்சமயங்கள் தலை தூக்கி சைவம் நிலைகுலைந்து இருந்த சமயத்திலே பெருமான் அனுப்புகின்றார், அவதரிக்க வைக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கனம் அவதரித்த அவர் 3 வயதிலேயே அந்த மேல்நிலையிலிருந்து வந்ததால் எல்லாமே அவருக்கு ஞானம் நல்ல சித்திக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அங்கனம் அவர் 3 வயதிலேயே நமக்கு ஞான பாடல்களை எல்லாம் தந்திருக்கின்றார். இந்த ஞானப்பாலை உண்ட மாத்திரத்திலேயே பாடல்களை தந்ததை கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள் நால்வர் நான்மணி மாலையில சொல்றாங்க, அம்பாள் கொடுத்த பாலை நாவில வாங்கின நீ நாவால் மறித்து அதை கீழே இறங்க முன்னாடியே நாவில வச்சே அதை அப்படியே ஞான பாடலா தந்துட்டியப்பா அப்படின்னு சொல்லி வணங்குறார். ஆகையால் அந்த ஞான சம்பந்த பெருமானின் பொன்னார்களை எல்லோரும் மீண்டும் வணங்கி கொண்டு, இப்போது அந்த 3 திருமுறைகளிலே அவர் நமக்கு எவ்வளவு சித்தாந்த கருத்துக்கள் தந்திருக்கின்றார் என்பதை நாம் சிந்திக்கலாம். இதிலே திருமுறை என்றால் என்ன என்று பார்த்துவிட்டோம். சித்தாந்தம், சித்தாந்தம் என்றால் முடிந்த முடிவு என்று பொருள். எதை பற்றிய முடிந்த முடிவு என்றால், கடவுள் உண்டா இல்லையா என்பதற்கு இன்று வரையிலும் சந்தேகம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இறைவனை நம்பக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள், நம்பாதவர்களும் இருக்கின்றார்கள். அடுத்து உயிர். உயிர் நாம் என்றால் யார் தெரியாது. நாம் என்பது நம் உயிரைத்தான் குறிக்கிறது என்று நமக்கு சித்தாந்தம் மிக அழகாக புகட்டுகின்றது. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் நாம் என்றால் நமது ஜடமாகிய இந்த உயிருக்கு கொடுக்கப்பட்ட ஜடப்பொருளாகிய இந்த உடலை தான் நம்ம நினைக்கிறோம். சித்து பொருளாகிய உயிருக்கு கொடுக்கப்பட்ட ஜடமாகிய இந்த உடம்ப நாம நாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது ஒரு தவறு. படிக்கிறோம், ஆனா நடைமுறையில் வருவதற்கு அது கொஞ்சம் சிரமப்படுகிறது என்று பார்க்கின்றோம். சரி, அதற்கு அடுத்தபடியாக அந்த கடவுள் உண்டா இல்லையா என்ற ஐயத்தை சித்திக்கு மேல் நூல் இல்லை என்று சொல்லுவோம் அல்லவா. அந்த 14 சாத்திரங்களில் மிக மிக உயர்ந்த நூலாக சொல்லப்படுவது சிவஞான சித்தியார். சூத்திர வடிவிலே இருந்த சிவஞான போதத்திற்கு விளக்கமாக பாடல் வடிவிலே இருக்குது சிவஞான சித்தியார். அதிலே மிக அழகாக நமது அருணந்தி சிவாச்சாரியார், சகலாகம பண்டிதர் அல்லவா, அவர் மிக அழகாக சொல்லிவிட்டார், தருபவன் ஒருவன் வேண்டும் என்று. கண்டிப்பாக எல்லாவற்றையும் வழங்குவதற்கு ஒருவன் கண்டிப்பாக வேண்டும் என்று அவர் மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். அப்படியானால் கடவுள் உண்டு என்பதையும் நிச்சயப்படுத்தி இந்த நம் உயிர்தான் நாம் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி, பசு என்பது நாம் தான், கட்டப்பட்டிருக்கின்றோம் புண்ணிய பாவங்களால். ஆகையால் பசு எப்படி கயரால் கட்டப்பட்டிருக்கோ அது மாதிரி நாமும் பாசங்கிற கயரால் கட்டப்பட்டிருக்கோம். அதனால பசுங்கிறது நம்மைத்தான், ஆன்மாவைத்தான் குறிக்கும் என்பதையும் நமக்கு தெளிவுறுத்தி, பசுக்களாகிய நாம் அடைய வேண்டிய இலக்கு பதி, பசுபதி. ஆனால் அந்த பதியை அடைய விடாமல் நம்மை தடை செய்வது பாசம். அப்போ சித்தாந்தம் முப்பொருளை பற்றி நமக்கு சொல்லுகின்றது, பதி, கடவுள், பசு, உயிர், பாசம் என்பது தடைகள், தளைகள் என்று சொல்லலாம். அந்த மூன்றும் தான் ஆணவம், கன்மம், மாயை என்று சொல்லப்படும். அப்ப இந்த தடைகள்லிருந்து எப்படி நாம மீண்டு இறைவனை அடைவது என்பதற்கு நமக்கு தெளிவு காட்டுவது இந்த இரண்டு நூல்களுமே, திருமுறைகளும் சித்தாந்தமும். திருமுறைகள்ல மறைபொருளாக இருக்கும் சித்தாந்த கருத்துகள், காலத்தால் முற்பட்டது அது. பின்னாடி ஞானசம்பந்த பெருமானுடைய பாடலையே கயிறு சார்த்தி பார்த்து அவதரித்தவர் தான் மெய்கண்ட தேவநாயனார். அவர் நமக்கு மிக அழகாக சிவஞான போதத்தை தர அதிலிருந்து வகுத்து கொண்டே வந்தது 12 நூல்கள். அதற்கு முந்திய நூல்கள் திருவுந்தியாரும் திரு களிற்றுப்படியாரும். ஆக மொத்தம் 14 நூல்கள் சித்தாந்த நூல்கள். அது அல்லாமல் ஒவ்வொரு மடத்திற்கும் பண்டார சாத்திரங்கள் என்று இருக்கிறது. ஞானாமிர்தம் என்ற ஒரு நூலும் தனியாக இருக்கிறது என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த சித்தாந்தத்தை நம்ம எங்கெல்லாம் இவர் சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும்னா, முதல்ல சித்தாந்தம் என்ன சொல்லுது, இந்த முப்பொருள் என்னது அப்படிங்கிறத நம்ம ஒரு சுருக்கமாக பார்த்து கொள்ளலாம். அந்த முப்பொருள் என்று சொன்னால் பதி, பசு, பாசம் என்று நாம் பார்த்தோம். அளவைகள் என்று சொல்லுவார்கள். அதன் மூலம் காட்சி அளவை, கருதல் அளவை, உரை அளவை என்ற மூன்றின் மூலமாக பொதுவாக வேதங்கள், சிறப்பாக ஆகமங்கள் என்னெல்லாம் சொல்லுதோ அவற்றின் அடிப்படையில் ஏற்பட்டதுதான் இந்த சித்தாந்தம் என்பது. சிவாகமங்கள் சித்தாந்தமாகும் என்பதும் நமது அருணந்தி சிவாச்சாரியார் வாக்குத்தான். ஆக மிக அழகாக இந்த ஆகமங்களில் சொல்லப்பட்ட முப்பொருளும் சித்தாந்தத்தில் சொல்லப்படுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி வடிவம் கொண்டு கல்லால் மரத்தின் கீழ் இருந்து சனகாதி முனிவர்களுக்கு சின்முத்திரை காட்டி எதை உணர்த்தினாரோ அது பிற்பாடு குரு பரம்பரையாக வந்து அதன் பின்பாக சைவ திருமுறைகளின் வாயிலாகவும் அதற்கு பின்பு சைவ சமய புறச்சந்தான குரவர்கள் மூலமாகவும் நமக்கு இந்த சித்தாந்தமானது நமக்கு விளக்கி கூறப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம். சந்தான குறவர்கள், சமய குறவர்கள் நமக்கு 4 பேர் தான், அதில் ஐயம் இல்லை. ஆனால் சந்தான குறவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அகச்சந்தான குறவர் 4, அவங்க கைலாயத்தில் இருக்கின்றார்கள். ஆகையால் ஞானம் பெற்ற அவர்களிடம் நாம் நேரடியாக ஞானம் பெற முடியாது. அவர்களிடம் உபதேசம் பெற்றவர்கள் புறச்சந்தான குறவர்கள், வரிசையாக பரம்பரையாக கேட்டுக்கொண்டே வருகின்றார்கள். சந்தானம் என்றால் பரம்பரை. அப்படி கேட்டுக்கொண்டு வந்த புறச்சந்தான குறவர்கள், நீங்கள் திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா நின்ற நிலையில சமய குறவர்கள் 4 பேரும் இருப்பாங்க, அமர்ந்த நிலையில உபதேசிக்கிற மாதிரி சந்தான குறவர்கள் 4 பேரும் இருப்பாங்க. மெய்கண்ட தேவ நாயனார், அருணந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்த பெருமான், உமாபதி சிவாச்சாரியார், 4 பேரும். அப்ப இவங்கள் மூலமாக நமக்கு அந்த நூல்கள்ல சித்தாந்த கருத்துக்கள்ல நமக்கு கிடைக்கும்படியாக திருவருள் செய்திருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். இப்போ எல்லாம் உண்டா இல்லையான்னு கேட்டது உண்டு அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது. அந்த உண்டுன்னு சொன்னது பூரம் எப்படி நமக்கு நிறுவனம்ங்கிறது தான் சித்தாந்த கருத்துக்கள் ஃபுல்லா. இப்போ இந்த முப்பொருள் ஆகிய பதி, பசு, பாசம், இந்த மூன்றுமே ஆதியும் அந்தமும் இல்லாதது, அனாதியானது. ஆதி இல்லைன்னா அனாதின்னு சொல்லுவோம். ஆதினா தோற்றம் இருக்கும், எதுக்கெல்லாம் தோற்றம் இருக்கலாம் அதுக்கெல்லாம் முடிவும் வந்துடும். அதனால அனாதி அப்படின்னு முப்பொருட்களை சைவம் கூறுவது வழக்கம். அனாதினா நித்திய பொருட்கள் அப்படின்னு பேர், அதாவது என்றுமே அழியாத பொருட்கள் அப்படின்ட்டு. 3000 ஆண்டுகள் வாழ்ந்தவர், ஆண்டுக்கு ஒரு பாடலாக தந்தவர், இதே திருக்கைலாய பரம்பரையில் நந்தியம் பெருமானிடம் உபதேசம் பெற்றவர், அவரால் நாதனாம் பட்டம் பெற்றவர், கைலாயத்திலிருந்து வந்தவர், சுந்தரர் என்ற திருப்பெயரில் வந்து நந்தியருள் பெற்ற நாதருங்கிற பெயரையும் சேர்த்து சுந்தரநாதருங்கிற பெயரோட நமக்கு 3000 திருமந்திர பாடல்களை அருமையாக வழங்கியவர் திருமூலதேவ நாயனார். மூலனுடைய உடம்பு, சுந்தரநாதருடைய ஆன்மா, இரண்டும் இணைந்தது அந்த திருமூலதேவ நாயனார். அவர் மிக அழகாக நமக்கு பதி, பசு, பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி என்ற இந்த கருத்தை மிக அழகாக பதிவு செய்திருக்கின்றார். திருமுறைகள்லேயே அப்பமே வந்தாச்சு. அடுத்து ஏன்னா திருமூலருடைய அந்த திருமந்திரம் வந்து காலத்தால் முற்பட்டது தான். அடுத்து பதியினை சென்று அணுகா பசு பாசம், பதி அணுகில் பசுபாசம் இல்லாவே என்று மிக அழகாக அந்த பாடல் நமக்கு உரைக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். இந்த கருத்தை 3 வயதிலே ஞானப்பாலால் ஞானம் பெற்ற நமது ஞான சம்பந்த பிள்ளை பாலரா வாயர் என்று அழைக்கப்படுபவர், விளையாததோர் பரிசில் வரு பசு பாச வேதனை ஒன் தழையாயின தவிர அருள் தலைவனது சார்பாம் களையார் தரு கதிராயிரம் உடைய அவ்வவனோடு முழையா மாமதி தவளும் உயர் முதுகுன்று அடைவோமே என்று ஒரு பாடலிலே சொல்லியிருக்கின்றார். இதை நாம் பின்னால் விரிவாக பார்க்கலாம். ஆனால் இவை எல்லாம் இருக்கின்றது, இந்த பொருட்கள் எல்லாம் உள்பொருள் தான் என்று மிக அழகாக, விளையாத பொருட்கள் அப்படி என்றால் இயற்கையாக உள்ள பொருட்கள் அனாதி என்று அவரும் பதிவு செய்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இப்போது பதி என்று பார்த்தோம், முப்பொருள்ல முதலாவதாக இருப்பது. பதி என்ற சொல்லுக்கு தலைவன் என்று பொருள், அதாவது நம்மை காப்பவன் என்று பொருள். இது உலகியல் பூர்வமாக செய்யணும்னு சொல்லணும் அப்படின்னா ஜனங்களுக்கு, ஜனங்களை பாதுகாப்பவருக்கு ஜனாதிபதி என்றும், ஒரு நாட்டில் ஒரு அரசன் இருக்கான், அங்கே படை இருக்கும், அந்த சேனைகளுக்கெல்லாம் ஒருவன் தலைவனாக இருப்பான், அவனை சேனாதிபதி என்றும் நாம் சொல்லுவோம். ஆக பதி என்று சொல் தலைவன் காப்பவன் என்ற பொருள் தருகிறது, இதன் மூலம் புரிந்து கொள்ளலாம். ஆக உயிர்களையும் உலகங்களையும் காப்பவன் இறைவன், அவனை பதி என்று நமது சைவம் அழகாக நமக்கு காட்டியுள்ளது. தனக்கென்று ஒரு காரணமும் ஒரு முதலும் இன்றி அனைத்தும் தோன்றுவதற்கும் ஒடுங்குவதற்கும் நிமித்த காரணமாக இருக்கின்ற முழுமுதற் கடவுளாகிய இறைவனைத்தான் பதி என்று நாம் சொல்லுகின்றோம். அவர்தான் முழுமுதற் பொருளாக இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த பதி எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கின்றார். அப்படி இருப்பதால் அவரை இறைவன் என்று அழைக்கின்றோம். இந்த இறைவன் ஏக காலத்தில் எல்லாவற்றையும் கடந்தும் நிற்கின்றார், கலந்தும் இருக்கின்றார். ஆகையால் கடந்தும் நின்று கலந்தும் இருந்து யாவற்றையும் செலுத்துவதால் அவரை கடவுள் என்றும் நாம் அழைக்கின்றோம். கடவுதல் என்றால் செலுத்துதல் என்று பொருள். அப்போ ஒரே தலைவர், அவரை பதினும் சொல்லலாம், அப்புறம் இறைவன் என்று சொல்லலாம், அடுத்து கடவுள் என்றும் சொல்லலாம் என்று பார்க்கின்றோம். இன்னும் அந்த பரிபாஷை சொற்கள் மூலமா பார்க்கணும் அப்படின்னா இறைவனை பிரேரகம் என்றும் உயிர்களை பிரேரியம் என்றும் கூறுவார்கள். பிரேரகம் என்றால் செலுத்துபவன் என்றும் பொருள், பிரேரியம் என்றால் செலுத்தப்படுபவை என்று பொருள். அவர் செலுத்துகின்றார், நாம் செலுத்தப்படுகின்றோம். ஆகையால் அவர் பதியாகவும் நாம் பசுவாகவும் இருக்கின்றோம் என்று பார்க்கின்றோம். அந்த பெருமானுக்கு அவர் சொரூப நிலையிலே ஒரு நாமமும் ஓர் உருவமும் இல்லாதவர். அவருக்கு 2 இலக்கணங்கள் சொல்லப்படுகின்றது, சொரூப லக்கணம் என்பதை சிறப்பு இயல்பு என்று தமிழிலே சொல்லுவோம். தடத்த லக்கணம் என்பதை பொது இயல்பு என்று சொல்லுவோம். எல்லா பொருளுக்கும் பொது இயல்பும் சிறப்பு இயல்பும் உண்டு. அந்த வகையிலே பதிக்கும் உண்டு. அப்போ அந்த பதியோட சொரூப லக்கணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிறப்பு இயல்பு என்னன்னு பார்த்தோம்னா, எல்லாவற்றையும் கடந்து புறப்பொருள் ஒன்றையும் நோக்காது நிற்கின்ற நிலையில இறைவன் தன்னுடைய ஆற்றலாகிய சக்தியையும் தன்னுள் ஒடுக்கி கொண்டு தானே தானாக சத் சித் ஆனந்த மயமாக இருக்கின்றார். சத் என்றால் என்றும் உள்ள ஒருபடித்தான் இருக்கின்ற பொருள் அப்படின்னு பொருள். சித் என்றால் அறிவுமயமான பொருள் என்று பொருள். ஆனந்தம் என்றால் இன்பமயமான பொருள் என்பது பொருள். ஆக அவர் மகத்துக்கு மகத்தாக இருக்கின்றார். எல்லா பொருள்களும் அவருள், அவர் சர்வ வியாபகமாக இருக்க அவருக்குள் வியாபியமாக அடங்கி இருக்கின்றது. இந்த நிலையைத்தான் இறைவனது சொரூப லக்கணம் அல்லது சிறப்பு இயல்பு என்று நாம் சொல்கின்றோம். அந்த நிலையில் இறைவனுக்கு குணம், குறி, உருவம், குறினா அடையாளம், உருவம் எதுவுமே கிடையாது, பெயரும் கிடையாது. இதைத்தான் திருவாசகத்துல ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லாதார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி தெள்ளேனம் கொட்டாமோ என்று சொல்லப்படுகிறது. ஆயிரம் என்றால் ஒன்னு போட்டு மூணு சைஃபர் போட்டு கிடையாது, எண்ணற்ற அளவற்றங்கிற ஒரு இன்ஃபைனைட் அப்படின்னு பொருள் தரக்கூடிய சொல். சரி, ஆனா அவருக்கு எண்குணங்கள் உண்டு. நிர்குணம்னு சொல்லுவோம், நம்மை போன்ற முக்குணம் அவருக்கு கிடையாது, அதனால நிர்குணம்னு சொல்றோம். ஆனா அவருக்கு எண்குணங்கள் உண்டு. அது என்னெல்லாம் பார்த்தோம்னா, தன்வயத்த நாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்கள் நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பம் உடைமை. இது எதுவுமே நம்மகிட்ட கிடையாது. இப்ப ஒரு ஒரு விஷயம் பார்க்கலாமே, இயல்பாகவே பாசங்கள் நீங்குதல். அவருக்கு இயல்பாகவே பாசங்கள் கிடையாது, நமக்கு இருந்து நீங்குது. பாச நீக்கமும் சிவப்பேரும் நமக்கு கிடைக்கணும், அதுக்கு தான் நம்ம இந்த வழிபாடெல்லாம் பண்றோம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரி, இதையே வடமொழியிலையும் சொல்லுவாங்க இந்த எண்குணங்களையும். அதுவும் பரிபாஷை சொற்கள் தான். இந்த தன்வயத்த நாதல் அப்படின்னா ஸ்வதந்திரத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். தூய உடம்பின நாதல்னா விசுத்த தேகம்னு சொல்லுவோம். இயற்கை உணர்வின நாதல்னா அநாதிபோதம் அப்படின்னு சொல்லுவோம். முற்றும் உணர்தல்னா சர்வஜத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். இயல்பாகவே பாசங்கள் நீங்குதல்னா நிராமயம் என்று சொல்லுவோம். பேரருள் உடைமை என்பது அலுப்த சக்தி என்பதன் மூலம் உணர்த்தப்படுகிறது. முடிவில் ஆற்றல் உடைமை என்றால் அனந்த சக்தி, அளவற்ற சக்தி அப்படின்னு வருது. வரம்பில் இன்பம் உடைமைன்னா திருப்தி. ஆன்மாக்களுக்கு இல்லாத ஒரு விஷயம், திருப்தியே வராது. ஆனா இறைவனுக்கு எப்போதும் வரம்பில் இன்பம் உடைமை. சரி, இதுல இந்த தூய உடம்பின நாதல், இயல்பாகவே பாசங்கள் நீங்குதல், இந்த ரெண்டையும் ஏனையவற்றில் அடக்கி ஆறு குணமாகவும் சொல்லலாம். எட்டு குணத்தை ஆறு குணமாகவும் சொல்வது உண்டு. இதுல தன்வயத்த நாதல் என்பது சத் என்பதிலும், வரம்பில் இன்பம் உடைமை என்பது ஆனந்தத்திலும், ஏனையவற்றை சித் என்பதிலும் அடக்கி சத் சித் ஆனந்தம் என்று மூன்று குணங்களாக சொல்வதும் உண்டு என்பதை இன் மூலமாக இறைவனது தன்மைகளை, அதாவது சொரூப நிலையை நாம் ஓரளவு புரிந்து கொண்டு அடுத்து தடத்த லக்கணத்தை பார்க்கலாம், பொது இயல்பை பார்க்கலாம். இறைவன் உயிர்கள் பாசத்தால் பந்திக்கப்பட்டிருக்கின்றன அல்லவா, ஆகையால் அதை அறிந்து அவற்றை பாசங்களில் இருந்து நீங்க செய்து இன்புறச் செய்ய வேண்டும் என்ற கருணையால் உயிர்களுக்கு உதவி புரிவதற்காக தன்னுடைய ஆற்றலாகிய சித் சக்தி, அதாவது அம்பாள், அல்லது சமவாய சக்தி, அல்லது அபின்ன சக்தி, இதுல மூணுல எது வேணாலும் சொல்லிக்கலாம். சித் சக்தினாலும், சமவாய சக்தினாலும், அபின்ன சக்தினாலும் சொல்லிக்கலாம். அந்த அந்த சக்தியோட கூடி செயற்படக்கூடிய நிலையில் இறைவனை, அது வந்து இறைவனுடைய தடத்தலக்கணம் என்று சொல்லப்படுகிறது, அல்லது பொது இயல்பு என்று சொல்லலாம். இந்த நிலையில இறைவன் தன்னுடைய ஆற்றலாகிய சித் சக்தியை கொண்டு நிஷ்களம், அதாவது அருவம், அடுத்து அகலம் அரு உருவம், சகலம் உருவம் ஆகிய மூன்று விதமான திருமேனிகளை கொண்டு உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருந்து படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய ஐந்தொழில்களை செய்து ஒரு மன்னனை போலவும் ஒரு மருத்துவனை போலவும் இருந்து உயிர்களை ஈடேறச் செய்கின்றார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நம்ம தினம் சுவாமி கும்பிடுறோம், ஆனா இவ்வளவும் அவர் நமக்கு செய்யறாருங்க உணர்வோட கும்பிடும் போதுதான் நல்ல ஒரு முழுமையான பலனை நாம் பெற முடியும். திருமுறைகள் கண்டிப்பாக தினந்தோறும் ஓத வேண்டும். அதற்குத்தான் சித்திரை 1ஆம் தேதி தொட்டு பங்குனி 30ஆம் தேதிக்குள்ள எல்லாத்தையும் பாடி முடிப்பாங்க. தினம் 5 பதிகங்கள், அதாவது ஒரு 50 பாடல் வர்ற மாதிரி. கொஞ்சம் பெரிய பதிகம்னா 3 பதிகம் வச்சுக்கிடுவாங்க. அதை எப்படியாவது பாடி முடிச்சிடணும். அப்படி பாடுற ஒரு வழக்கமும் உண்டு. தொடர்ந்து அகண்ட பாராயணமா பண்ற வழக்கமும் உண்டு. இன்னொரு வழக்கம் அந்த காலத்துல இருந்தது, இப்போ நடைமுறையில் அதிகம் இல்லை. ஆனால் அதை நாம் பின்பற்றினால் நமக்கு நன்மை என்னவென்றால், சிவபூஜை செய்யும் போது அவங்க அவங்களுக்கு ஒரு ஆன்மார்த்த மூர்த்தி இருக்கும். ஆன்மார்த்த மூர்த்தியை வழிபட்ட பின்பாக பக்கத்துல இன்னைக்கு நம்ம எந்த தலத்து திருமுறையை படிக்க போறோமோ அந்த தலத்துல உள்ள பெருமானை சனிகலிங்கத்திலே ஆவாகனம் செய்து அந்த தலத்திலே இருப்பதாகவும் அவர் நம் முன்னே இருப்பதாகவும் பாவித்து கொண்டு அந்த தலத்து பதிகத்தை பாராயணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை ஆதி காலத்தில் இருந்திருக்கிறது. இப்போது நடைமுறையில் அந்த அளவுக்கு இல்லை என்றாலும் இது நம்மால் செய்வதற்கு சாத்தியமே. ஆகையால் ஒரு சனிகலிங்கத்திலே நாம் எந்த தலத்து பெருமான் திருமுறையை பாடுகின்றோமோ அவரை ஆவாகனம் செய்து அவர் முன்பாக அதனை பாராயணம் செய்தால் நமக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, இவர் இங்கனம் எல்லாவற்றையும் நமக்காக செய்கின்றார் என்பதையும் ஞானசமத பின்னால் விரிவாக பார்ப்போம். அதையும் ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணம் மூன்றாய் மாறாமரை நான்காய் வரு பூரம் பூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழோசையோடு எட்டு திசைதானாய் வேறாய் உடன் ஆனானிடம் வீழி மிளலையே என்ற பாடலின் மூலம் திருவீழி மிளலை தேவாரம், அதன் மூலம் நமக்கு மிக அழகாக அந்த பரசமய கோளரியாகிய நமது ஞானசம்பந்த பெருமான் எடுத்துரைத்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். கண்ணுக்கு தெரியாத உருவத்தை நம்ம அருவம்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் பரநாதம் பரவிந்து அபரநாதம் அபரவிந்து அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பரமசிவம் பராசக்தி சிவன் சக்தி இந்த நாளையும் அருவம் என்று சொல்லுகின்றோம். அருவத்திருமேனிகள் இறைவனுக்கு, அதான் நவந்தர திருமேனி என்று வருகின்றது அல்லவா, அதை பற்றி தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து இந்த பரநாதம் பரவிந்து ரெண்டும் தத்துவங்கள் கடந்த நிலையில் இருப்பது. அபரநாதம் அபரவிந்து ரெண்டும் 36 தத்துவங்களுக்கு உட்பட்ட நிலை. அப்ப உயிர் வந்து தத்துவங்களை எல்லாம் கடந்து பதிஞானத்தால் தலைவனையும் தன்னையும் அறிந்து பதியாகிய பரமசிவத்தோடு இரண்டர கலப்பதே முக்தி. இந்த அருவ நிலை வந்து லயசிவம் என்று சொல்லப்படுகிறது, சத்தர் என்று சொல்லுவோம். கண்ணுக்கு தெரிந்தும் விளங்கி தெரியாத அவயவ பகுப்பற்ற ஒரு உருவத்தை அரு உருவம் என்று சொல்லுவோம். சிவாலயங்கள்ல கருவறையில பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்ற சிவலிங்கம் அந்த மாதிரி ஒரு அரு உருவ திருமேனி தான். இது சிவம் சக்தி ரெண்டு கூடி இருக்கின்ற ஒரு நிலை. இதை போக சிவம் என்று சொல்லுவோம், உத்தியுக்தர் என்று சொல்லலாம். சதாசிவமூர்த்தி என்று சொன்னால் உங்களுக்கு எளிதாக புரியும். சரி, இதுவே அருளல் தொழிலை செய்யும் திருமேனி. இவருடைய சக்தி மனோன்மணி என்று, ஏன்னா சிவத்தும் சக்தியும் சேர்ந்திருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அவருடைய சக்தி வந்து மனோன்மணி அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்து கண்ணுக்கு அவயவ பகுப்போட விளங்கி தெரிகின்ற திருமேனியை உருவ திருமேனி என்று சொல்லுவோம். இந்த உருவ திருமேனிகளில் ஒன்று வந்து மகேஸ்வரன், அதான் அதிகார சிவம் சொல்லுவோம். லயம் போகம் அதிகாரம் படிப்படியாக பார்த்துட்டே வந்தோம். அருவமா இருக்கும்போது லயம் என்றும் அரு உருவமாக இருக்கும்போது போகம் என்றும் உருவமாக இருக்கும்போது அதிகாரம் என்றும் பார்க்கின்றோம். அந்த அதிகார சிவம் பிரவிருத்தர் என்றும் சொல்லலாம். இவர் மறைத்தல் தொழிலை செய்பவர். இவரது சக்தியை மகேஸ்வரி என்பார்கள். மற்றுமோர் உருவ திருமேனி உருத்திரர். இவர் அழித்தல் தொழிலை செய்பவர். இவரது சக்தியை உமை என்பர். இன்னும் ஒரு உருவ திருமேனி விஷ்ணு, அதாவது திருமால். இவர் காத்தல் தொழிலை செய்பவர். இவரது சக்தி இலக்குமி. 4வது உருவ திருமேனி பிரம்மா. இவர் படைத்தல் தொழிலை செய்பவர். இவரது சக்தியை சரஸ்வதி என்பர். ஆக இதைத்தான் மிக அழகாக சித்தாந்தத்திலே சிவம் சக்தி நாதம் விந்து சதாசிவன் திகழும் ஈசன் உவந்தருள் உருத்திரன்தான் மால் அயன் ஒன்றின் ஒன்றாய் பவந்தரும் அருவம் நாலிங்கு உருவம் நாள் உபயம் ஒன்றா நவந்தரு பேதம் ஏக நாதனே நடிப்பன் என்பர் என்று சிவஞான சித்தியார்ல சூத்திரம் 2 அதிகரணம் 4 சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இப்போ இதெல்லாம் பதியோட இலக்கணங்கள்ல நம்ம பார்த்துட்டோம். இந்த பதிங்கிறது எத்தனைன்னு நம்ம வழிபடுற தெய்வங்கள் வந்து நிறைய இருக்கு. இப்போ பதி எத்தனை அப்படின்னு நமக்கு ஒரு தெளிவு வரணும். பதி ஒன்று அதுதான். அது காரியப்பாட்டின் பொருட்டு தனது சக்தியோட இறைவன் பல பல வடிவங்கள் கொண்ட போதும் அடிப்படையில் உயிர்கள் பல தெய்வங்களை வழிபடுவது போல் இருந்தாலும் உண்மையில் பதி என்பது ஒன்று தான். ஒன்றென்றது ஒன்றே கான் ஒன்றே பதி என்பது சிவஞான போதத்தில் வருது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகையால் அவர் ஒருவர் தான் என்பதில் ஐயம் இல்லை. அந்த பதி தம்முடைய சிற்சக்தியினால் கொள்ளும் உரிவினால் விகாரம் அடைவது கிடையாது. ஏன்னா அவர் உருக்கொள்வது உயிர்கள் மாயா காரியமாக பெறும் உருக்களை போன்றது அன்று. காரி நம்மளை மாதிரி இந்த மாதிரி வரக்கூடிய உரு கிடையாது. காரிய பாட்டினால சக்தி பேதமும் சக்தி பேதத்தினால சிவபேதமும் ஏற்படுகிறதே தவிர உண்மையில பேதமே இல்லாதது அது ஒன்று, அதுதான் பதி. ஆக முழு முதற் கடவுள் என்பது ஒருவர் தான். அவர் சுத்தமாயா புவனங்கள்ல தானே ஐந்தொழில்களையும் புரிந்து அந்த ஐந்தொழில்களை செய்யும் போது அததுக்கு ஏத்த பெயரோடையும் தன்னுடைய அபின சக்திக்கு அந்தந்த சக்தியோட பெயரையும் பெறுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சுத்த அசுத்தமாய புவனங்கள்ல பதி தனது ஆணையினால் அனந்தேஸ்வரர் என்ற அதி தீவிரதர பக்குவமுடைய ஆன்மாவை அதித்தித்து ஐந்தொழிலும் நடைபெறச் செய்கின்றார். பிரகிருதி மாயா புவனங்கள்ல பதி தனது ஆணையினால் சீகண்ட ருத்ரர் என்ற தீவிரதர பக்குவமுடைய ஆன்மாவை அதித்தித்து நின்று ஐந்தொழிலும் நடைபெறச் செய்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இது போல பதியை சிறப்பு நிலையில் சிவம் என்றும் சொல்வது சைவ சித்தாந்த வழக்கு. சிவம் என்ற சொல்லுக்கு சிறப்பும் வனப்பும் என்று பொருள். சத் சித் ஆனந்தமாக இருப்பதால் அது சிறப்புடையதாக இருக்கிறது. எல்லாவற்றையும் தன்வசப்படுத்துவதால் அது வனப்புடையதாக இருக்கிறது. அதான் சிறப்பு வனப்பு என்பதற்கு ஒரு விளக்கமாக நாம் பார்க்கின்றோம். அடுத்து அம்பாள் வழிபடணுமா வேண்டாமா ஒரு பெரிய சர்ச்சை. இறைவனுடைய ஆற்றலை தான் நம்ம சக்தின்னு சொல்றோம். எனவே இறைவனும் இறைவனுடைய சக்தியும் வேறு வேறு பொருட்கள் அல்ல, பிரிக்க முடியாத ஒன்று. சூரியனும் சூரியனுடைய கதிரும் போல, அத கிரகணம் போலவும், பூவும் மனமும் போலவும் ரெண்டாக சொல்வது. சொன்னாலும் குணகுணி அப்படிங்கிறது ஒரு பொருளோட இரு கூற்றை உணர்த்தும் பொருட்டு. இதுக்கு தாதான்ய நிலை என்பது சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய ஒரு சொற்றொடர். அது பரிபாஷை, அதாவது ஒருமையின் இருமை என்று அதற்கு விளக்கம். நெருப்பு ஒன்று தான், ஆனால் அந்த நெருப்பை வச்சு அவிக்கலாம், பொறிக்கலாம், வறுக்கலாம், உருக்கலாம், இருக வைக்கலாம். அதே மாதிரி சக்திங்கிறது ஒன்று தான். அது காரியப்பாட்டால் தொழில்கள் பலவாகுது. அதனால அந்த தொழில் பேதத்திற்கு ஏற்ப சக்தி பேதமும் சிவபேதமும் ஏற்படுகிறதே தவிர உண்மையிலேயே சிவம் சக்தி எல்லாம் ஒன்று தான். சக்தியின்றி சிவம் இல்லை, சிவமின்றி சக்தி இல்லை என்பதைத்தான் நாம மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். இதைத்தான் மிக அழகாக சக்திதான் பலவோ எண்ணில், இவ்வளவு தூரம் அம்பாள்லாம் இருக்காங்களா அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வரும். பலவோ எண்ணில் தான் ஒன்றே அநேகமாக வைத்திடும் காரியத்தால் மந்திரி ஆதிக்கெல்லாம் உய்த்திடும் ஒருவன் சக்தி போல் அரண் உடையதாகி புத்தி முத்திகளை எல்லாம் புரிந்து அவன் நினைந்தவாராம் என்று சிவஞான சித்தியார் முதல் சூத்திரத்திலே அதிகரணம் மூன்றிலே சொல்லப்பட்டுள்ளது.